வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்.
ஆண்டி, என்ன புக் படிக்கிறீங்க?
வா பிரதீப், வா மோனிஷ், திருவிளையாடல் புராணம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
சிவாஜி நடிச்சாரு அந்த திருவிளையாடலா?
இந்த புக் பார்க்க ரொம்ப பெருசா இருக்கே, 3 மணி நேரம் படத்தை இவ்வளோ பெருசா எழுதியிருக்காங்க.
அந்த படத்துல 4 படலம் மட்டும்தான் வரும். இறைவனுடைய திருவிளையாடல் மொத்தம் எத்தனை சொல்லுங்க?
64.
அந்த 64 திருவிளையாடலையும் இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. அதான் இந்த புக் இவ்வளோ பெருசா இருக்கு.
இதைதானே நீங்க வானொலியில சொல்றீங்க, எங்களுக்கும் இந்த கதையை சொல்றீங்களா?
கண்டிப்பா. இப்போ நான் இறைவனுடைய 15 திருவிளையாடலான மேருமலையில இருந்து பொன் பறித்ததா படிச்சிட்டு இருக்கேன். அதையே நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன்.
சொல்லுங்க சொல்லுங்க, 14 திருவிளையாடலையும் சைவம் வானொலியில கேட்டுட்டோம், மிச்சத்தை உங்ககிட்டயே நேர்லயே கேட்டுக்கிறோம்.
முருகப்பெருமானின் அம்சமான உக்கிரபாண்டியனுக்கு இறைவனுடைய திருவருளால ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு வீரபாண்டியன்னு பேர் வச்சாங்க. உக்கிரபாண்டியன் நல்ல முறையில அரசாண்டு வந்தாலும் திரும்பவும் ஏதோ ஒரு காரணத்தால பஞ்சம் வந்துடுச்சு. இப்ப வந்தது கொடுமையான பஞ்சம். அரசாங்க கோடவுன்ல ஒரு குந்துமணி தானியம் கூட இல்லாத அளவுக்கு மோசமான பஞ்சமா அது இருந்தது.
அச்சோ, அப்புறம் என்ன ஆச்சு?
அப்புறம் என்ன, நிறைய பேர் இனிமே இந்த ஊர்ல இருந்தா பசியிலே செத்து போயிடுவோம்னு ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. உக்கிரபாண்டியன் மட்டும்தான் அங்க இருந்தா. இப்போ
உக்கிரபாண்டியன் ஊரை விட்டு போக வேண்டியதுனி?
டேய், அவர் ராஜாடா, தன் நாட்டை விட்டு பஞ்சம் விளைக்க வெளியே போனா அவருக்கு அசிங்கம் இல்லையா?
பூஜை ஹோமம் செய்யற அந்தணர்கள் கூட தங்களுடைய நித்திய பூஜைகளை செய்யறதுக்கு முடியாம போயிடுச்சே அப்படின்னு அந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுதான் உக்கிரபாண்டியனுக்கு பெரிய வருத்தமே. ஏதாவது பரிகாரம் செஞ்சு நிலைமைய மாத்தலாம்னா அந்த நாட்டுல அந்தணர்களே இல்ல. ரொம்பவும் கலங்கி போயி, இறைவா நீயே துணைனு உக்கிரபாண்டியன் கவலையோட தரையில படுத்து தூங்கிட்டாரு.
என்ன ஆண்டி, 14 திருவிளையாடல்ல சோமவார பூஜைய பத்தி சொல்லி அதை செய்யறவங்க எல்லாரும் நல்லா ஒரு குறையும் இல்லாம நல்லா இருப்பாங்கன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் உக்கிரபாண்டியனுக்கு இந்த நிலை வந்தது?
இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்றதுதான் உலக வாழ்க்கை. ஈசன் மகனுக்கே எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கு, அதை அவர் எப்படியெல்லாம் சமாளிச்சாருன்னு நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்பதான் துன்பம் வந்தா இறைவன் அடிய திருவடிய பற்றணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த மாதிரி கஷ்டமான கருத்துக்களை நேரடியா சொன்னா நமக்கு புரியாது, நம்ம ஏத்துக்க மாட்டோம். அதனால ஈஸியா கதை வடிவுல சொல்லி நமக்கு புரிய வைக்கிறது இந்த புராணங்களின் வேலை. அதனாலதான் இந்த இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்தினாரு.
நீங்க கதைய சொல்லுங்க ஆண்டி.
உக்கிரபாண்டியன் ரொம்ப கவலையோட தூங்கிட்டார் இல்லையா? ஈசன் அவர் கனவுல வந்து, உனக்கு நான் கொடுத்த சண்டாயுதத்தால மேருமலைய அடிச்சா அதுக்குள்ள நிறைய பொன்னும் பொருளும் இருக்கும், அதை எடுத்துக்கோ, அந்த பொன்னையும் பொருளையும் விற்று உன் மக்களுக்கும் படைகளுக்கும் தேவையானதை வாங்கிக்கோ, 1 வருடத்துல இந்த பஞ்சம் தீந்துடும் அப்படின்னு சொன்னாரு.
வாவ், இது நல்லா இருக்கேன்.
அது மட்டுமல்ல, அங்க இருந்த பொன் பொருள் 1 முறை போய் எடுத்துட்டு வர்ற அளவுக்கு அங்க கொஞ்சோண்டு பொன் பொருள் இல்ல. பாறை பாறையா தங்கமும் வெள்ளியும் ரத்தனங்களும் இருந்தது. அளவிட முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட செல்வங்கள் அங்க இருந்தது.
அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்துல காமிப்பாங்களே, ஒரு பெரிய குகை, அதுக்குள்ள ஏகப்பட்ட கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இருக்குமே, அது மாதிரி ஆண்டி?
அது மாதிரினும் சொல்லலாம், அது சின்ன குகை அப்படின்னு கதையில வரும். ஆனா இது நிஜத்துல ரொம்ப பெரிய மலை. அங்க இருக்கிறதா ஈசன் சொன்ன பொன் எவ்வளவு எடுத்தாலும் குறையவே குறையாது, தீர்ந்தும் போகாது. அதனால ஈசன் என்ன சொன்னாரு தெரியுமா? உனக்கு வேணுங்கிற அளவுக்கு பொன்னையும் பொருளையும் எடுத்துட்டு குகைய மூடி அதுல உன்னுடைய அரசாங்க சின்னத்தை முத்திர குத்திட்டு வந்துடு, அங்க இருக்கும் எல்லா பொருளும் உனக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொன்னாரு.
This property belongs to so and so எழுதி போர்டு வைப்பாங்களே, அது மாதிரி ஆண்டி?
அது மாதிரிதான். அதோட மட்டுமல்லாம ஒரு அந்தணனை கூப்பிட்டு வந்து தினமும் அவரை சிவமாகவே நினைச்சு வணங்கிட்டு வா, இந்த நிலைமை சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. உக்ரபாண்டியனுக்கு ஒரே மகிழ்ச்சி. மறுநாளே காலையில எழுந்து நித்திய கர்மங்களை முடித்து திருக்கோயிலுக்கு போய் சோமசுந்தர கடவுளை வழிபட்டு வடதிசை நோக்கி தன் படைகளோட கிளம்பிட்டாரு. உக்ரபாண்டியன் நார்த் இந்தியால இருக்கிற மேரு மலையை நோக்கி போனாரு. அப்போ வழியில நிறைய நாடுகளை கடந்து போனாராம். அந்த நாட்டு அரசர்களும் அந்த நாட்டு மக்களும் உக்ரபாண்டியனுக்கு மரியாதை செஞ்சு அவங்களுக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுத்தாங்களாம். முதல்ல சோழ நாட்டை தாண்டி போனாரு. அப்புறம் தொண்டை நாடு, தெலுங்கு நாடு, கர்நாடக நாடு, மாளவ நாடு அப்படின்னு பல காடு மலைகளை கடந்து கடைசில மேருமலை கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. அங்க போய் மேருமலைக்கு உரிய மரியாதையை செலுத்தி அதை வணங்கினாரு. அதை கூப்பிடும் போதே, மலைகளுக்கு அரசே, என் தந்தை சிவபெருமான் திருக்கரத்துல இருக்கும் வில்லே, கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் வலம் செய்து வரும் தெய்வத்தன்மையுடைய மலையே, தேவர்கள் வசிக்கும் ஆலயமே, உங்களுக்கு என் வணக்கம் அப்படின்னு ரொம்ப பண்பா தன்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சாராம்.
ஏன் டி, சிவபெருமான் தான் நேரா போய் மேருமலைய சண்டாயுதத்தால அடிக்க சொன்னாரு, அப்புறம் ஏன் உக்ரபாண்டி அங்க போய் வணங்கி நிக்கிறாரு?
நேரா போன உடனே சண்டை போட முடியுமா? அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? மேருமலையை வணங்கி ஒருவேளை தானாகவே அது பொன் பொருளை எடுத்து கொடுத்துட்டா? அதனால முதல்ல பணிவா வணங்கி நின்னாராம்.
அப்புறம்
அப்புறம் என்ன, மேரும் மலை கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸ். சரி, இந்த மலைக்கு கரெக்டா மரியாதை கொடுத்துட்டோம், அது பேசாமலே இருக்கு. நாம் அதை இறைவன் சொன்னது போல சண்டாயுதத்தால அடிக்க வேண்டியதுதான்னு தன் கையில இருந்த சண்டாயுதத்தால அந்த மலை மேல ஒரு போடு போட்டாராம்.
ஆண்டி, மலைங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். உக்ரபாண்டியன் முருகப்பெருமானோட அம்சமானாலும் அவர் மதுரையை அரசாண்டு வர சாதாரண மனித வடிவில் இருக்கிற ராஜா அவர், எப்படி அவ்வளவு பெரிய மலையை அடிக்க முடியும்?
ஏய், நீ கிராபிக்ஸ் எல்லாம் பார்த்தது இல்லையா? அதுல வர மாதிரி ரொம்ப பெருசாகிட்டு அப்புறம் ஆயுதத்தால அடிச்சார். சோ சிம்பிள்.
உங்க ரெண்டு பேருக்கும் திருவிளையாடல் புராணம் சொல்ல போயி எனக்கு சினிமா பத்தி ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருச்சு. மேருமலையை அடிச்சதும் அதன் அடியில இருந்த ஒரு பெரிய பாறை விலகிடுச்சான்.
அதுக்குள்ளதான பொண்ணும் பொருளும் இருக்கு, கரெக்டா?
எக்ஸாக்ட்லி. பாறையை திறந்தா உள்ள இருந்த ராக்ஸ் எல்லாமே கோல்டுல இருந்துதான். அதை வேணுங்கிற அளவுக்கு வெட்டி வெட்டி எடுத்து பலசாலிகள் சிலரை அழைத்து அதையெல்லாம் தூக்கிட்டு மதுரைக்கு போக சொன்னாராம் உக்ரபாண்டியன். அப்புறம் திரும்பவும் பழையபடி அந்த குகையை மூடி சீல் வச்சுட்டு தன்னோட மதுரைக்கு கிளம்பி போயிட்டாரு. இந்த சமயத்துல உக்ரபாண்டியனுடைய மகன் வீரபாண்டியன் வளர்ந்து பெரியாளாகி இருந்தாரு. அவர்கிட்ட ராஜ்ய பொறுப்பை ஒப்படைச்சு தன் தந்தையான ஈசன் கிட்டயே போய் சேர்ந்துட்டாரு உக்ரபாண்டியன். ஒரு வருடத்துல ஈசன் சொன்ன மாதிரி மழை பெய்து பஞ்சம் தீந்துருச்சு.
இப்போ இந்த கதையை கேட்டதால என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நிறைய பொண்ணும் பொருளும் கிடைக்கும், கரெக்டா?
கரெக்ட்.
அப்ப இன்னொரு டைம் சொல்லுங்க ஆண்டி.
இன்னொரு முறையெல்லாம் சொல்ல முடியாது, வேணும்னா நீங்களே இத திரும்ப படிச்சுக்கலாம். அடுத்த திருவிளையாடல் புராணத்தை சொல்றேன், கேளுங்க. நாம அடுத்து பார்க்க போறது 16 திருவிளையாடல். சிவபெருமான் ரிஷிகளுக்கு வேதத்தின் பொருளை விளக்கி சொல்லும் படலம்.
சரி சொல்லுங்க.
இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த உலகம் இது என்னைக்கும் இப்படியே நிலைச்சு நிற்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொடக்ஷன் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கிற மாதிரி. நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த உலகம் இது என்னைக்கும் இப்படியே நிலைச்சு நிற்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. எல்லா பொருட்களுக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் டேட்டு எக்ஸ்பைரி டேட் இருக்கிற மாதிரி இந்த யூனிவர்ஸ்க்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. இப்போ இறைவனுக்குள்ள இந்த பிரபஞ்சம், தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, முனிவர்கள் எல்லாரும் போய் ஒடுக்கமாயிடுவாங்க. பிறகு இறைவன் திரும்பவும் அவற்றையெல்லாம் ஒன்னொன்னா படைப்பர். இப்போ பிரம்மா விஷ்ணு எல்லாரும் புதுசா தோன்றுவாங்க.
என்னது, பிரம்மா விஷ்ணு எல்லாம் புதுசா தோன்றுவாங்களா?
ஆமா, த்ரேதாயுகம், துவாபர யுகம் அப்படின்னு ஒவ்வொரு யுகம் தோன்றும் போதும் அங்க புதுசா பிரம்மா விஷ்ணு தோன்றுவாங்க. ஒவ்வொரு யுகத்தின் முடிவுலையும் நம்ம பார்லிமெண்ட் டிசால்வ் ஆற மாதிரி படைத்தல் காத்தல் தொழில இருக்கிற பிரம்மா விஷ்ணு எல்லாம் இறைவன் கிட்ட போய் ஒடுக்கமாகி அடுத்த யுகத்துல இன்னொரு புது பிரம்மாவும் விஷ்ணுவும் வருவாங்க.
அப்போ கைலாயத்துல எலெக்ஷன் நடக்குமா ஆண்டி?
தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் கிட்ட ஒடுக்கமாகிடுவார்னு சொன்னீங்க, அப்ப யாரண்டி ஓட்டு போடுவார்?
அப்பப்பா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்லிமெண்ட் டிசால்வ் ஆற மாதிரின்னு சொன்னேன். நீங்க எலெக்ஷனுக்கு உள்ளேயே போயிட்டீங்களேப்பா. கைலாயத்துல எலெக்ஷன் கமிஷனும் இல்ல, அங்க யாரும் ஓட்டு போடுறதும் இல்ல. பிரம்மா விஷ்ணுங்கிறது பதவிக்கு தகுதியான ஒரு ஆன்மாவை பலகாலம் தவம் புரிஞ்சு இறைவன் கிட்ட பக்தி செலுத்தி காத்தல் படைத்தலுங்கிற அந்த பொறுப்புகளை சிறப்பா செய்யக்கூடியவங்களை தேர்ந்தெடுத்து அடுத்த யுகத்துல பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் நியமிப்பார்
ஈசன்.
இந்த மாதிரி ஒரு முறை கிருதயுகம் தொடங்குச்சான். அப்போ வேதங்களும் அதை கற்ற முனிவர்களும் தோன்றினாங்க. வேதங்களை கற்ற முனிவர்கள் இந்த நாலு வேதங்களையும் எந்த பிழையும் இல்லாம இலக்கண சுத்தமா நாம கத்துக்கிட்டோம். ஆனா அதுக்கு அர்த்தம் புரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க.
அதாவது டெக்ஸ்ட் புக் வந்தாச்சு, ஆனா டிக்ஷனரியும் பிரீமியர் கைடும் இல்ல, கரெக்டா?
கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். வேதத்தை கொடுத்த ஈசன் வந்துதான் அதற்கு பொருளை சொல்ல முடியும். அரபத்தருங்கிற ஒரு முனிவர் இந்த கருத்தை ரிஷிகளிடம் சொன்னாரு. வேதத்தின் பொருளை உணரணும்னா நீங்க சிவபெருமானை வணங்கி கேட்கணும். அதையும் மதுரை மாதிரி உத்தமமான சிவத்தலத்துக்கு போய் பல காலம் தவம் இருந்து உங்களுக்கு நான்கு மறைகளின் பொருளையும் அறியும் வேட்கை இருக்குங்கிறத நிரூபிச்சாதான் பெருமான் அருள் கூர்ந்து உங்களுக்கு வேதத்தின் பொருளை எடுத்துரைப்பார்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
அப்புறம் என்னாச்சு ஆண்டி?
முனிவர்கள் எல்லாரும் மதுரைக்கு போனாங்க. போய் சேர்ந்ததும் முறையா தவம் செய்யறதுக்கு நல்ல இடத்த தேர்ந்தெடுத்து பவித்திரமான பொருட்களை சேகரிச்சு சிறப்பா தவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. தவம்னா சாதாரணமான தவம் இல்லை. மூணு காலமும் விடாம ஜபம், பூஜை, தர்ப்பணம், ஹோமம், அன்னதானம் அப்படின்னு இடைவிடாம தினம் தினம் ஒரு வருஷ காலம் இந்த முனிவர்கள் எல்லாரும் தூங்காம சாப்பிடாம தன்னுடைய உடல் வருத்தம் பார்க்காம முழு மனசோட சந்தோஷமா தவம் செஞ்சாங்களாம். ஒரு வருஷம் ஃபுல்லா, அதாவது கார்த்திகை மாதம் பௌர்ணமியில தொடங்கி அடுத்த வருஷம் வந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமி வரை தவம் செஞ்சாங்களாம்.
அதான எவ்வளவு சிரமம்.
எதுக்காக ஆண்டி அவ்வளவு கஷ்டப்பட்டு பூஜைகளும் ஹோமங்களும் செய்யணும்?
அதான நம்ம வீக்லி ஒன்ஸ் தானே கோவிலுக்கு போறோம், ஆனாலும் நல்லா தானே இருக்கும்.
நாம இந்த பூமியில ஜாலியா இருக்கவா வந்திருக்கோம். எல்லாரும் ஏதோ ஒரு வகையில கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறோம் இல்லையா? அப்போ நல்லா இருக்கோம்னு எப்படி சொல்ல முடியும்? மனக்குறையே இல்லாத மனிதன் யாராவது இருக்கானா?
சரி, நாம இந்த முனிவர்கள் போல கஷ்டப்பட்டு ஹோமங்களும் பூஜைகளும் செய்தால் என்ன கிடைக்கும் ஆண்டி?
இறைவனை பத்தின அறிவு கிடைக்கும். இந்த யூனிவர்ஸ் எப்படி இயங்குது, நாம எப்படி நல்லொழுக்கத்தோட இருக்கணும், இறைவனை அடையும் விதம், இதை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அதை தெரிஞ்சு நம்ம என்ன செய்ய போறோம் ஆண்டி? அதெல்லாம் தெரியாமலே நம்ம நல்லா தானே இருக்கோம்.
நல்லா இருக்கிறதா நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு சுனாமி வருதுன்னு வச்சுக்கோ, கடலோரத்துல இருக்கும் ஊரெல்லாம் அழிஞ்சு போயிடுது, நிறைய பேர் செத்து போயிடுறாங்கன்னு நம்ம நியூஸ்ல பாக்குறோம், போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம். உடனே நமக்கு என்ன தோணுது? சே, இப்படி நடந்து போயிடுச்சு, பாவம், எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, எத்தனை பேர் வீடு வாசல் சொந்த பந்தம் எல்லாம் இழந்துட்டாங்க, இவங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு அவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்படுறோம் இல்லையா? நம்ம ரோட்ல போறோம், உடல் ஊனமுற்றவங்கள, ஆர்ஃபன்ஸ, பிச்சை எடுக்கிறவங்கள, வறுமையில வாடுறவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்படுது, நமக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஏன் இவங்க எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க அப்படின்னு நமக்குள்ள கேள்வி வருது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு விடையே தெரியாது. அவ்வளோ ஏன், நாளைக்கு உங்களுக்கே ஏதோ ஒரு கஷ்டம் கெட்டது நடந்துருச்சுன்னா உடனே என்ன சொல்லுவீங்க? நான் எவ்வளோ நல்லவன், நான் எந்த தப்புமே பண்ணதில்லை, நான் சின்ன பையன், எனக்கு போய் ஏன் இப்படி நடந்துச்சு, வை மீ வை மீ அப்படின்னு கேப்பீங்க இல்லையா, சாமி கிட்ட சண்டை போடுவீங்களா இல்லையா?
ஆமா ஆண்டி.
கான விடை இந்த மாதிரி ஞான நூல்களை பக்தி சிரத்தையோட கற்பதின் மூலம்தான் வரும்.
ஓ புரிஞ்சது. சரி ஆண்டி, முனிவர்கள் ஒருவரும் தவ செஞ்சாங்களே, இறைவன் வந்து காட்சி தந்தாரா?
வந்தார். ஆனா புலித்தோல் ஆடை உடுத்தி ஜடாதரியா மான்மொழு ஏந்தி வரல, ஒரு 16 வயது அந்தன சிறுவன் போல வந்தாரு. உடம்பெல்லாம் திருநீர் பூசி, ருத்ராட்சம் அணிந்து, காதல குண்டலம், பெரிய தலபாகையெல்லாம் வச்சு, உரத்த குரல்ல ஸ்வரம் தப்பாம வேதங்களை ஓதியபடி வந்தாரு. அவரை பார்த்ததும் முனிவர்களுக்கு வந்திருக்கிறது சிவபெருமான் தான்னு புரிஞ்சிருச்சு. அவங்க எல்லாரும் உடனே அந்த அந்தன சிறுவன் வடிவில் இருக்கும் சிவபெருமானுடைய காலில் விழுந்து வணங்கினாங்க. இறைவன் அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. வேதத்தின் உட்பொருளை அறிய ஆவலா இருக்கும்னு எல்லா ரிஷிகளும் பணிவோட சொன்னாங்க. இறைவன் உடனே அவங்களுடைய நெஞ்சை தொட்டு வேதத்தின் பொருள் தெளிவா விளங்கட்டும் அப்படின்னு ஆசி கூறி மறைஞ்சிட்டாரு. அடுத்த கணமே அவங்களுக்கு வேதத்தின் உட்பொருள் தெளிவா புரிஞ்சிருச்சு.
எவ்வளவு ஈஸியா கத்துக்கிட்டாங்க.
எங்கடா ஈஸியா கத்துக்கிட்டாங்க, அதான் ஒரு வருஷம் முழுக்க சாப்பிடாம தூங்காம 3 காலமும் விடாம பூஜை செஞ்சு பூஜை செஞ்சாங்களே.
இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அந்த சிரத்தையதான். 3 காலமும் விடாம பூஜை செஞ்சாங்கன்னு சொன்ன இல்லையா, இந்த சிரத்தையதான் இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. எங்க வித்யா குரு கோமதி நாயகம் ஐயா இத அடிக்கடி சொல்லுவாரு. 1 மணி நேரம் திருமுறை படிக்கிறேன்ட்டு வாய் திருமுறை ஓத, மனசு எங்கேயோ அலப்பாஞ்சிட்டு கடைசியில 5 நிமிஷம் மட்டும் இறைவன் மேல சிந்தனைய வச்சா அந்த 1 மணி நேரம் திருமுறை பாடினத்துக்கான பலனை விட அந்த 5 நிமிடம் இறைவன் மேல வச்ச சிந்தனைக்கான பலன்தான் அதிகம் அப்படின்னு சொல்லுவாரு.
ஒவ்வொரு படலத்தையும் படிச்சாலோ கேட்டாலோ அதுக்கு ஒரு பலன் இருக்கும்னு சொல்லுவீங்களே ஆண்டி, இந்த 16ஆம் திருவிளையாடல கேட்டா என்ன பலன் கிடைக்கும்?
இந்த 16ஆம் திருவிளையாடலான வேதத்தின் பொருள் உரைத்தலை கேட்டா படிக்கிறவங்களுக்கு நல்லொழுக்கத்தோட எல்லா செல்வங்களும் அஷ்டபோக பாக்கியங்களும் 16 பேறுகளும் வந்தடையும். அவங்க பிதுர்கள் மோட்சம் அடைவாங்க. சரியா, நாளைக்கு இன்னொரு திருவிளையாடலோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.